டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
மாணவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக அவளோடு காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 முதல் சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வாசிக்க கேட்போமா?
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
தேவன் இஸ்ரவேலோடு கூட செயல்படும் போது நாட்குறிப்புகளோடும் எண்களோடும் செயல்படுகின்றார். சபையோடு கூட செயல்படும் பொழுது தேதிகளையும் எண்ணிக்கைகளையும் குறிப்பிடவில்லை. பவுல் ஒருபொழுதும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எண்ணிக்கையில் கூறவே இல்லை. மகா உபத்திரவ காலத்தில் புறஜாதிகளில் திரளாக ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கூறப்படவில்லை. இந்த போதிலும் தேவன் இஸ்ரவேலர்களோடு செயல்படும் பொழுது எண்ணிக்கையையும் தேதியையும் குறிப்பிட்டு கூறுகிறார். கவுனிங்கள் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரில் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஆனால் உலகம் முழுவதிலும் உள்ள புறஜாதியாரிலிருந்து எண்ணி முடியாத அளவிற்கு கணக்கில் அடங்காதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மகா உபத்திரவ காலத்திலும் ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் எவ்விதமாக ரட்சிக்கப்பட போகிறார்கள்? அவர்கள் முத்திரை போடப்பட போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து அவர்களை திரும்பவுமாக உயிர்ப்பிப்பது மாத்திரமல்ல, அவர்களை முத்திரையிடவும் போகிறார். முத்திரை போடப்படுதல் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக காணப்படுகிறது. தபால் அலுவலகத்திலே கடிதத்தை பதிவு தபாலிலே அனுப்ப வேண்டுமென்றால் அதற்காக சற்று கூடுதலான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடிதத்திலே சற்று அதிகமாக தபால் தலை ஒட்டி அதற்கு விசேஷித்த முத்திரையிடுவார்கள். அந்த முத்திரைக்கு தபாலாக அந்த கடிதம் சரியான முகவரியிலே சேர்க்கப்பட்டு விட்டதா என்பதை பின்தொடர்ந்து கவனித்துக் கொள்ளும் என்ற அர்த்தம். பதிவு தபால் சென்றடைய சற்று கால தாமதம் ஆனாலும் அது சரியாக போய் சென்றடைவதற்கு தபாலாக பொறுப்படுத்திக் கொள்கிறது. இதே அர்த்தத்திலேதான் இங்கும் முத்திரை போடப்படுகிறது. அவர்கள் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்வார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு அத்தாட்சி கொடுக்கிறார். அவர்கள் முத்திரை போடப்படவில்லை என்றால் விழுந்து போவார்கள். இஸ்ரவேல் புத்திரரிலே 144,000 பேர் எவ்வித அடையாளமும் இன்றி காணப்படுவார்கள். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரிலும் இருந்து 144,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். இது மிகவும் சிறிய எண்ணிக்கையே ஆகும். இன்றைய உலகத்திலே 14 கோடி யூதர்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் என்று நாம் வாசித்தோம். தேவன் ஆபிரகாமை அழைத்த காலத்திலிருந்து கொஞ்ச பேர் எப்போதும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவே இருந்தார்கள். ரோமர் 9:8 பவுல் இவ்விதமாக கூறியிருக்கிறார். கவனியுங்கள், அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை. மேலும் பவுல் அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதை. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்று ரோமர் 11:4-5 பவுல் கூறியிருக்கிறார். இவ்விதமாகவே மகா உபத்திரவத்தின் காலத்திலும் கொஞ்ச பேர், அதாவது 144,000 பேர் மீதியாக இருப்பார்கள். இவர்கள்தான் மகா உபத்திரவத்தின் காலத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கப் போகிறவர்கள். இந்த காலத்தை குறித்து பேசும்போது ஆண்டவராய் இயேசு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று கூறியிருக்கிறார். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 வாசிக்கிறோம். ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம் வேறுபட்டது அல்ல. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மாத்திரமே தேவன் பாவிகளை ரட்சிக்கிறார். தேவனுக்கு பலியிட ஆபேல் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த பொழுது ஆபேல், இந்த ஆட்டுக்குட்டி உன்னை ரட்சிக்குமா என்று கேட்டால் அவன், இல்லை, என் தாயிடம் தேவன் ஸ்திரீகளின் வித்தாக தோன்றும் ஒருவர் இந்த உலகத்தை ரட்சிப்பார் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி அந்த ரட்சகரை குறிக்கிறது என்றுதான் கூறுவான். யோவான் 1:21, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். இவ்வாறு கூறும்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷமாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தை உயிர்ப்பித்து அநேகரை கிறிஸ்துவிடமாக திரும்பச் செய்யும், அப்பொழுது முடிவு வரும். சரி, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சற்றே கவனிப்போம். கேளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7:5-8.
யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் முத்திரிக்கப்படுகிறார்கள். 144,000 12 வகுத்தால் 12,000 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திற்குமாக வருவார்கள். எனவே யோவான் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து பேசுகிறான். கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே திரும்பவும் வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டில் திரும்பவும் திரும்பவுமாக நாம் பார்க்கிறோம். தேவன் வந்து தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். முதலாவது 1,000 வருட அரசாட்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நித்திய ராஜ்யம் காணப்படும். இங்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நூலாசிரியர் வேதாமத்திலே 13 முறை 12 கோத்திரங்களின் பெயரும் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், மற்றும் ஒருவர் 18 முறை கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார். ஒவ்வொரு முறை 12 கோத்திரங்களின் பெயர் குறிப்பிடப்படும் பொழுதும் ஒன்று விடாமல் 12 கோத்திரத்தாரின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நேரங்களில் பெயர்களின் வரிசை மாற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த மாறுதலுக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் ஏதாகிலும் ஒரு காரணத்திற்காகவே இவ்விதமாக மாற்றி கூறியிருந்திருக்க வேண்டும். இந்த அட்டவணையிலே சில புதுமைகள் காணப்படுகிறது. இந்த அட்டவணையில் முதலாவதாக யூதாவின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபன்தான் வயதில் மூத்தவன் என்பதால் ரூபன் பெயர்தான் முதலாவதாக கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ரூபன் தனது ஒழுக்கக்கேடான செயலின் நிமித்தமாக முதல் ஸ்தானத்தை இழந்துவிட்டான். ஆனால் அவனது பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது தனது இரட்சிப்பை இழந்து விடுகிறானா என்ற கேள்வி அடிக்கடி எழும்புகிறது. தனது இரட்சிப்பை இழக்கவில்லை, ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியை, சிலாக்கியங்களை இழந்து விடுகின்றான். பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் விழுந்து தங்களது வெகுமதியை இழந்து விடுகிறார்கள். தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதற்கு இந்த ரூபனின் காரியம் ஒரு உதாரணமாகும். ரூபன் தனது முதலிடத்தையும் தனது கனத்தையும் இழந்துவிட்டான். ஆனால் எல்லாவற்றையும் முழுமையுமாக அவன் இழந்துவிடவில்லை. இங்கு ரூபனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆனால் இரண்டாவது இடத்திலே கூறப்பட்டுள்ளது. முதலாவது இடத்தை அவன் இழந்துவிட்டான். எல்லாவற்றையும் விட சிறந்த தலைமையான சிரேஷ்ட இடம் யூதா கோத்திரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 49:8-10 நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கோத்திரத்தில்தான் தோன்றினார். இந்த அட்டவணையிலிருந்து தான் மற்றும் இப்ராஹிம் கோத்திரத்தாரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இந்த இரு கோத்திரத்தாருமே தேசத்தை விக்கிரக வணக்கத்திற்கு நேராக வழிநடத்தியவர்கள். தான் கோத்திரமே முதலாவது விக்கிரக வணக்கத்தில் விழுந்தது என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18:30 இதை நாம் பார்க்கலாம். தான் கோத்திரமே கன்றுக்குட்டி வணக்கத்தின் தலைமை இடமாக விளங்கியது. இவ்விதமாக யெரொபெயாம் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினான் என்று 1 Kings 12:28-30 வாசிக்கலாம். 1,000 வருட அரசாட்சியில் தானுக்கு முதலிடம் கொடுக்கப்படுவதை எசேக்கியேல் 48 நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் கிருபை எப்பேற்பட்ட பாவியாயினும் அவனை சந்தித்து அவனது தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 1,000 வருட அரசாட்சியிலே தான் கோத்திரம் பங்கு பெறுகிறது. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்தில் சாட்சியாக நிற்பதற்கு அவர்கள் முத்திரை போடப்படவில்லை. இப்ராஹிம் கோத்திரமும் விக்கிரக வணக்கம் என்னும் பாவத்திலே விழுந்துவிடுகிறது. ஓசியா தீர்க்க தரிசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனிங்கள், ஓசியா 4:17, இப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. இது இஸ்ரவேலின் வடராஜ்யம் முழுமையையும் குறிக்கிறது. ஆனால் இப்ராஹிமே இதற்கு தலைவனாக இருக்கிறான். மேலும் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக விளங்கியதும் இப்ராஹிம் கோத்திரமே. முத்திரிக்கப்பட வேண்டிய 144,000 பேரில் இப்ராஹிமின் இடத்தை யோசேப்பும் தானின் இடத்தை லேவியும் எடுத்துக் கொள்கிறார்கள். லேவி கோத்திரம் ஆசாரியர்களாக இருப்பதினால் அவர்கள் மகா உபத்திரவ காலத்தில் சாட்சியாக நிற்பார்கள். இப்பொழுது கர்த்தர் திரும்பவும் இஸ்ரவேலிடம் திரும்பிவிட்டார். அவர் அவர்களை விட்டுவிடவில்லை. ஓசியா 11:8, இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் ஒழிந்து போவதில்லை என்றும் இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தில் குடியேறுவார்கள் என்ற தீர்க்க தரிசனங்களால் பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்குள்ளே வரும்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் கைவிட்டது போலவும் கர்த்தர் இஸ்ரவேலர்கள் மீது கோபமாக இருப்பது போலவும் பழைய ஏற்பாட்டிற்கு நேர் மாறானதாக தெரிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பல இடங்களிலிருந்தும் ரயில்கள் வந்து சேருகின்ற ரயில் நிலையம் போலவும் ஆகாய விமானங்கள் பல தேசங்களிலிருந்தும் வந்து சேருகின்ற விமான நிலையம் போலவும் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களின் பெரும் கருத்துக்கள் அனைத்தும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வந்து ஒன்று சேருகிறது. அவ்விதமாகவே இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இங்கே கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேல்தான். இஸ்ரவேலை சபை என்று கூற வேண்டும் என்று நினைத்தால் அவ்விதமாக கூறியிருக்கலாம். ஆனால் இங்கு சபை கூறப்படவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கப் போகிற 144,000 பேரை குறித்து மாத்திரமே கூறுகிறார். மகா உபத்திரவ காலத்திலே சாட்சியாக நிற்கப் போகிற இந்த 144,000 பேரும் பல பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் முத்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் முத்தரிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமியிலே தனக்கென்று சாட்சிகள் இல்லாமல் தேவன் ஒருபொழுதும் விடுகிறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். மீண்டும் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் அனைத்தையும் யோவான் பார்க்கவும் செய்கிறார், கேட்கவும் செய்கிறார். ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனாலும் எண்ண முடியாத அளவிற்கு திரள் கூட்ட ஜனங்களை யோவான் பார்த்ததை நமக்கு தெரிவிக்கிறது. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் என்று வாசிக்கிறோம். சூரியனுக்கு கீழே காணப்படும் அனைத்து தேசங்களிலும் உள்ள கோத்திரங்களிலுமிருந்து வந்த ஜாதிகளாகிய இஸ்ரவேல் அல்லாத புறஜாதிகள், அதாவது மகா உபத்திரவத்தின் காலத்திலே ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்கப்படும். 2000 வருடங்களாக இதுவரையிலும் சபை செய்யாத பெரிய காரியத்தை இந்த மகா உபத்திரவத்தின் 7 வருடங்களிலே இந்த 144,000 சாட்சிகளும் செய்து முடிப்பார்கள். மகா உபத்திரவத்தின் காலத்தில் பெருந்திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த வேத பகுதியிலிருந்து 2 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, ரூபன் குடும்பத்திலே முதன்மையானவனாயிருந்தாலும் அந்த முதன்மையான இடத்தை அவன் இழந்து போனான். காரணம் என்ன? அவனுடைய பாவம். விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த சகோதரனோ சகோதரியோ தவறு செய்யும் பொழுது அதற்கான தண்டனை அவனுக்கு அவளுக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருந்த சில சிலாக்கியங்களை, சில வெகுமதிகளை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை இழந்து போகப் போகிறதில்லை. மீண்டுமாக அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கென்று வைத்திருந்த சில வெகுமதிகளை நீங்கள் இழந்து போக நேரிடும். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் பின்வாங்கி போகாதபடி உறுதியான விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற எல்லா வெகுமதிகளையும் எல்லா சிலாக்கியங்களையும் எல்லா பாக்கியங்களையும் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாக தேவனோடு உள்ள உங்கள் உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள இன்றே அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் இழந்து போகும் முன்னதாக அவரை நீங்கள் அண்டிக் கொள்வது உங்களுக்கு சிறந்தது. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் கோத்தரத்தாரின் இந்த பட்டியலிலே தான் மற்றும் இப்ராஹிம் கோத்தரத்தாரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன? இந்த இரு கோத்தரத்தாருமே தேசத்தை விக்கிரக வணக்கத்திற்கு நேராக வழி நடத்தியவர்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது பணத்திற்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விக்கிரக வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட செயலை செய்கிற யாரையும் கர்த்தர் பொறுத்துக் கொள்கிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இல்லையென்றால் உங்கள் வேலைக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் தொழில் துறைகளுக்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் மற்றொரு காரியத்திற்கு கொடுக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு முதலாவது கொடுக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது நீர் செய்கிற எல்லா காரியங்களை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐயா. உம்முடைய வேத வசனங்களிலே எல்லாவற்றையும் நீர் தெளிவாய் சொல்லியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் 144,000 பெயரை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுக்கப் போகிறீர், பிரித்தெடுக்கப் போகிறீர், முத்திரையிடப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே யாராவது தங்கள் பாவத்தினாலே அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சிலாக்கியத்தை இழந்து போகும் சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து கொண்டு இன்றே ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை உம்மோடு கூட புதுப்பித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிலே யாராவது உமக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அதை குறித்தும் தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் வெறுக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் எங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தொண்டனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. பிந்திய என் திரு ரத்தத்தால் உன் பாவம் தீர்த்துவிட்டேன். பாவிவா பாவி மலைத்து நில்லாதேவா, தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. பாவிகள் அடைக்கலம் அல்லவோ சீக்கிரம் ஓடிவாவே. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே, மன்னிய மேலோக பாழ்வை அருள்வேனே. பாராயோ பாவி, பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். உபாகமம் 31:3.